الحمد لله نحمده ونصلي ونسلم على رسوله الكريم اما بعد فيقول الله سبحانه وتعالى في القران الكريم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وابتغ فيما آتاك الله الدار الآخرة ولا تنس نصيبك من الدنيا وأحسن كما أحسن الله إليك وقال أيضا وأحسنوا إن الله يحب المحسنين صدق الله العظيم. وقال نبينا محمد صلى الله عليه وسلم المسلم من سلم المسلمون من لسانه ويده. وقال صلى الله عليه وسلم أيضا المسلم أخو المسلم لا يظلمه ولا يخذله ولا يحقره أو كما قال صلى الله عليه وسلم. புகழனைத்தும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கே உரித்தாகும். ஸலாத்தும் ஸலாமும் திரு நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் வாழ்க்கை வழிமுறைகளை அணுவணுவாக எடுத்து நடந்து உலகத்திலே அல்லாஹுடைய ரிதாவை திருப்தியை சந்தோஷத்தை அடைந்து கொண்ட சஹாபாக்கள், தாபியாங்கள், தபவு தாபியாங்கள், முஸ்லிம்கள், மூமிங்கள் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக. புனித ஜும்மாவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹுவின் வீட்டில் ஒன்று கூடியிருக்கும் அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமை இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவைகள் நமது வாழ்க்கையில் எடுத்து நடக்குமாறு ஏவிருக்கிறானோ அப்படியான அல்லாஹுடைய கட்டளைகளை மதித்து ஏற்று நடக்குமாறும் எவைகளை செய்ய வேண்டாம் என்று தடுத்திருக்கிறானோ ஹராமாக்கியிருக்கிறானோ அப்படியான அல்லாஹுடைய தடைகளை ஹராம்களை அல்லாஹ் வெறுக்கின்ற விடயங்களை முற்றுமுழுதாக தவிர்ந்து தக்குவாவுடன் வாழுமாறு அடியேனையும் உங்களையும் நான் தக்குவாவின் மூலம் வசதி செய்து கொள்கிறேன். இத்தக்குவாக கொஞ்சம் கனிமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, பிரசங்கத்தை ஆரம்பிக்க முன்னால் ஒரு பணிவான வேண்டுகோள். ஜும்மாவுடைய தினத்திலே கைலூலா என்று சொல்லக்கூடிய தூக்கம் ஜும்மாவுக்கு பின்னால், இப்பொழுது அல்ல. யாரும் தவறாக இருக்க வேண்டாம், இது ஹத்தீபுடைய உரிமை. யாரும் தூங்க வேண்டாம். உங்களில் ஒருவர் தூங்குவதை நான் கண்டாலும் நான் பேச வந்த தலைப்பில் குழப்பம் ஏற்படும். அதற்கு பின்னால் வெளியே சென்று என்ன பயம் பண்ணினார், எதை பேசினார், அதை பேசினார் என்று உங்களுடைய நன்மைகளை எனக்கு தர வேண்டாம், உங்களோடு வைத்துக் கொள்ளுங்கள். அன்பானவர்களே, நாம் வாழ்கின்ற இந்த காலம் மக்கள் நான் எனக்கு என்னுடைய பசி, என்னுடைய குடும்பம், என்னுடைய ஆடம்பர வாழ்க்கை, என்னுடைய சொத்து, என்னுடைய செல்வம், நான் என்னுடைய விடயங்களை பார்த்துக் கொண்டால் போதும் என்ற ஒரு குறுகிய மனப்பான்மையோடு அநேகமானவர்கள் வாழ்கின்ற ஒரு காலம். அன்பானவர்களே, உண்மையான முஸ்லிமிடம் இந்த தன்மை இருக்க முடியாது. தூய்மையான விசுவாசியிடம் இந்த தன்மை இருக்க முடியாது, அவர் தன்னை தூய்மையாக நினைத்தாலும் சரி. இஸ்லாம் எப்படிப்பட்ட மார்க்கம் என்றால், அன்பானவர்களே, எந்த பகுதியிலும் தன்னை பற்றி சிந்திக்கின்ற அதே நேரம் பிறரை பற்றியும் சிந்திக்கின்ற ஒரு மார்க்கம். தன்னுடைய பசி அல்ல எம்முடைய பசி, எனது தேவை அல்ல எமது தேவை, என்னுடைய வாழ்க்கை அல்ல எம்முடைய வாழ்க்கை என்று சிங்களாக தனிமையாக இன்றி பன்மையாக சிந்திக்கின்ற மார்க்கம் தான் இஸ்லாம். ஒரு ஈத்தம்பலத்தையும் இரண்டாக பிளந்து பங்கு வைத்து சாப்பிட சொல்கின்ற மார்க்கம் இஸ்லாம். சாப்பிடும் பொழுது தனிமையிலே சாப்பிடாமல் இன்னும் ஒருவரை சேர்த்து சாப்பிட சொல்கின்ற மார்க்கம் இஸ்லாம். அது ஃபுல் பார்சலாக இருக்கலாம், ஹாஃப் பார்சலாக இருக்கலாம், அது ஃபுல் கொத்தாக இருக்கலாம், நார்மல் கொத்தாக இருக்கலாம். இதுதான் இஸ்லாம். அன்பானவர்களே, சாப்பிட்டு தலைப்புடைய முகவுரையில் சாப்பிட்டு எவ்வளவு நிறைக்க முடியுமோ நிறைத்து, சாப்பிடுவதற்காகவே வாக்கிங் போய் கொஞ்சம் வயிற்றை கொஞ்சம் அங்குமிங்கும் இடம் எடுத்து மீண்டும் சாப்பிட்டு, இதற்கங்கால் இடம் இல்லை என்ற பொழுது யாராவது இருக்கிறார்களா அதை கொட்டுவதைக் கண்டு தேடுவது அல்ல இஸ்லாமிய மார்க்கம். தாமுல் வாஹித் எக்ஸ்பிலிஸ்னைன், ஒருவரின் உணவு இருவருக்கு போதுமாகும். ஹதீஸ், இருவரின் உணவு நால்வருக்கு போதுமாகும். நான்கு பேருடைய எட்டு பேருக்கு, ஐம்பது பேருடைய உணவு நூறு பேருக்கு போதுமாகும், ஆயிரம் பேருடைய உணவு இரண்டாயிரம் பேருக்கு போதுமாகும். இதுதான் இஸ்லாம். அது என்ன சொல்கிறார்கள், தனியே சாப்பிடாதே, இன்னும் ஒருவருடைய பசியும் அந்த பார்சலில் நிறைவேறட்டும். இது இஸ்லாம். இந்த உதாரணம் தான் என்னுடைய தலைப்பு. உன்னதமான பண்பு எதை எடுத்தாலும் குறிப்பிட்டு வந்திருக்கிறது. குறிப்பாக சாப்பாட்டை கொஞ்சம் ஒரு ரொட்டி இருந்தாலும், ஒரு ரொட்டி இருந்தாலும் இன்னும் ஒருவரோடு பகிர்ந்து சாப்பிடுவார்களாம். அதீபன் ஹாசன் எல்லா ஒன்றும் சாப்பாடு கையில் ரொட்டி இருக்கிறது, அந்த இடத்தில் மக்கள் யாரும் இல்லை, அவர்கள் தனிமையில் இருக்கிறார்கள், அல்ல வீட்டில் அவர்கள் மாத்திரம் பார்க்கிறார்கள். கொடுப்பதற்கு மனிதர்கள் யாரும் இல்லை, சுற்றி வர பார்க்க பார்த்தார்களாம். பக்கத்திலே எறும்பு அப்படியே லைனாக போய்கொண்டிருக்கிறதாம். ரொட்டி ஒரு துண்டை பித்தெடுத்து அதை சிறு சிறு பொடிக்கலாக மாற்றி அந்த எறும்புக்கு தூவி விட்டு சொன்னார்களாம், எறும்பு இனத்தையும் என்னுடைய உணவில் சேர்த்துக் கொள்கிறேன், அதுவும் என்னுடைய நெய்பர். இதுதான் இஸ்லாம். யாரிடம் இந்த பண்பு இருக்கிறது இல்லை, நீங்கள் முடிவு செய்து கொள்ளுங்கள். எனவே கண்ணியமானவர்களே, ஒரு முஸ்லிம் எப்பொழுதும் பிறருக்கு எந்த வகையிலும் துரோகம் நினைக்காதவன். ஆரம்பத்தில் இரண்டு குர்ஆன் வசனங்களுடைய பகுதியையும் இரண்டு ஹதீஸுகளையும் சொன்னேன். அதை முதலாவது விவரித்து விட்டு நான் விடயத்தை ஆரம்பிக்கிறேன். உங்களுடைய உற்சாகம், உங்களுடைய விழிப்புணர்வு, உங்களுடைய கவனம் பேச வந்த விடயங்கள் முழுமையாக பேசப்படும். உங்களுடைய கவனக் குறைவு, நான் ஆரம்பித்து உங்களுடைய தூக்கம் என்னுடைய தலைப்பை மறக்கடிக்கும். இந்த இடத்தில் நின்றால் அது உங்களுக்கு நடக்கும். வீரர் உற்சாகமாக விளையாட வேண்டும் என்றால் பெவிலியனிலே சப்போர்ட் இருக்க வேண்டும். பெவிலியன் சப்போர்ட்டிலே பலகீனமான வீரன் கூட சாதிப்பான். ரசிகர்களுடைய சப்போர்ட் இல்லாவிட்டால் மாவீரன் கூட நோட்டிலே அவுட் ஆகுவான். உங்களுடைய கவனம் எனக்கு இருக்கிறது, இறுதி வரைக்கும் இருக்க வேண்டும். அன்பானவர்களே, காரூனுக்கு சொல்லப்பட்ட புத்திமதி, உலக மகா பணக்காரன், உனக்கு தரப்பட்ட வளம் பாக்கியம், உனக்கு தரப்பட்டிருக்கக்கூடிய அருட்கொடைகளை வைத்து நீ மறுமையின் வீட்டை சுவர்க்கத்தை மறுமையிலே இதை வைத்து எப்படி நான் முதலீடு செய்யலாம், அட்வான்ஸாக மறுமைக்கு எதை அனுப்பலாம், எப்படி சமூக பணி செய்யலாம், எப்படி பசியாளையுடைய பசியை போக்கலாம், எப்படி குமரகாரியம் செய்யலாம், எப்படி சிரமப்படக்கூடிய சிரமத்தை அகற்றலாம், எப்படி கருணாளிகளுடைய கடனை போக்கலாம், எப்படி மக்களுடைய நெருக்கடிகளை இல்லாமலாக்கலாம், என்னுடைய வளத்தை வைத்தன்று அப்படி சிந்தித்து செயல்படு. அது இரண்டு கருத்து. ஒன்று, நீயும் அனுபவி உனக்கு தேவையான அளவு, உன்னுடைய பங்கையும் மறந்து விடாது. இன்னும் ஒன்று, இந்த வளம், இந்த அருட்கொடை, இந்த பாக்கியத்திலே உனக்காக மறுமையில் கிடைக்கின்ற அந்த பங்கை மறந்து துனியாவோடு மாத்திரம் அனுபவித்து முடித்து விடாது. இது நான் ஒரு ஆயத்திலே ஒரு பகுதி, ஒரு தலைப்பு தேவையான அந்த பகுதியை ஒதுவேன். அடுத்த ஆயிடுவாசினு, நல்லது செய்யுங்கள், நல்லுபகாரம் செய்யுங்கள், யாருக்கும் எந்த துரோகமும் அநியாயமும் அட்டுழியமும் வஞ்சகமும் செய்ய வேண்டாம். அப்படி நீங்கள் செய்தால் உங்களுடைய அந்த தன்மை, நல்லுபகார தன்மையை அல்லாஹ் நேசிப்பான். அல்லாஹ்வுக்கு அது பிடிக்கும், அல்லாஹ்வுக்கு மிக ஃபேவரட்டான ஒரு தன்மைதான். நீங்கள் எப்பொழுதுமே பிறருக்கு நலவு நினைப்பது, நலவு செய்வது, சேவை செய்வது, உதவி செய்வது. ஹதீஸ் கனிமனுலே உண்மையான முஸ்லீம் என்றால் யார் என்ற ஹதீஸ் அடிக்கடி கேட்கின்ற ஹதீஸ். ஆனால் நான் அந்த ஹதீஸுக்குள் உள்ளடங்குகிறேன். நினைச்சிருப்போம், முஸ்லீம் என்றாலே சொல்லால் செயலால், சொல்லால் செயலால் பிறருக்கு பிறருக்கு எந்த அலட்டையும் கொடுக்காதவன், பிறரை அலட்டாதவன். மறுக்கருத்து மன்சனிமல் முஸ்லிமோனம் இல்லிசானிகி வயதி, அவருடைய சொல் செயல் மூலம் மற்றவர்களுக்கு நிம்மதி, சமாதானம், சாந்தி, ஒற்றுமை, பாதுகாப்பு இதுதான் கிடைக்குமே தவிர யாருக்கும் எந்த ஆபத்தும் அனர்த்தமும் விளைவும் பிசினாவும் குழப்பமும் எஃபெக்டும் எந்த விதமான டேமேஜும் ஏற்படாது. சொல்லால் செயலால் பிறரை கஷ்டப்படுத்தாதவன் முஸ்லிம். நான் முஸ்லிமா என்று இந்த ஹதீஸோடு அளந்து பார்த்தால் என்னுடைய நிலைமை விளங்கும். நான் வேறு யாரிடமும் கேட்க தேவையில்லை. இந்த ஹதீஸ் ஒரு கண்ணாடி போன்றது. இந்த ஹதீஸுக்கு முன்னால் நான் நின்றால் என்னுடைய முகத்தில் இருக்கின்ற குறைபாடுகள், என்னுடைய உடம்பில் இருக்கின்ற குறைபாடுகள் கண்ணாடியில் விளங்குவது போன்று நான் ஒரு முஸ்லிமா இல்லையா என்பது இந்த ஹதீஸின் ஒளியில் நமக்கு தெரிய வர வேண்டும். அன்பானவர்களே, நாம் இவ்வளவு காலம் வாழ்ந்து விட்டோம், எவ்வளவு காலம் வாழப்போகிறோம், ஜும்மாவுக்கு பின்னால் குத்துபாவை கேட்டு முடிப்போமா, தொழுவோமா, சலாம் கொடுப்போமா, போய் சாப்பிடுவோமா, ஒரு கவலை உணவை கையில் எடுத்ததை வாயிலே மென்று சாப்பிட முன்னால் மௌத்து வரலாம், பள்ளியிலிருந்து வெளியே போகும் பொழுது மௌத்து வரலாம், சாப்பிட்டு முடித்தவுடன் வரலாம், உறங்கிக் கொண்டிருக்கும் பொழுது வரலாம். எனவே கண்டிப்பாக வாழ வேண்டிய காலத்தை பயன்படுத்திக் கொள்வோம். நான் பேச இவ்வளவு நேரம் முன்னுரையாக முன்வைத்த விடயங்களை விரிவாக நான் ஆரம்பிக்கிறேன். அன்பானவர்களே, இன்று முஸ்லீம்களிடம், எல்லோரிடமும் அல்ல, முஸ்லீம்களிடம் இஸ்லாமிய பண்புகளை காண முடியாத ஒரு காலம். இந்த காலம் இஸ்லாம் இவரை குர்ஆனை பார்க்க வேண்டுமா, இவரை பாருங்கள். அதில் மசூதல்லானவர்களே, நம்பிக்கை நாணயம் இவர் அப்படி ஒவ்வொருவரையும் காட்டினார்கள். இந்த காலத்தில் உண்மை என்றால், உண்மை பேசுவது என்றால் இவர்தான் காட்ட முடியுமா, இவரை நம்பலாம் காட்ட முடியுமா, இவர் நேர்மையானவர் காட்ட முடியுமா, ஏன் அப்படி மாறிச் செல்கிறோம்? இஸ்லாத்தின் பண்புகள் யாரும் தவறாக இருக்க நிதர்சனமான உண்மையும்தான். இஸ்லாத்துடைய பண்பாடுகள் பிற சகோதரர்களிடம், இஸ்லாம் அல்லாதவர்களிடம் காணப்படுகின்ற சில நல்ல தன்மைகள் கூட கலிமா சொன்ன அவ்வப்போது சில இஸ்லாத்துடைய அடையாளங்களை வெளிப்படுத்தி இருக்கின்ற நம்மிடம் இல்லாத காலம். அன்பானவர்களே, நான் இப்பொழுது பேச ஆரம்பிக்கிறேன். எப்பொழுதுமே உண்மையான ஒரு முஸ்லிம் தனக்கு என்ன நடக்க வேண்டும் என்று விரும்புவாரோ அதை மற்றவர்களுக்கும் நடப்பதை விரும்புவாரோ, தனக்கு இது நடக்கக்கூடாது என்று விரும்பக்கூடிய எதையுமே அவர் மற்றவர்களுக்கு செய்ய மாட்டார். ஒவ்வொன்றிலும் பிற என்னோடு நேர்மையாக நடக்க வேண்டும் என்று விரும்புவார், இவரும் நேர்மையாக நடப்பார். பிறர் என்னை ஏமாற்றக்கூடாது என்று நினைப்பார், இவரும் ஏமாற்ற மாட்டார். பிறர் எனக்கு பொல்லு போடக்கூடாது என்று நினைப்பார், இவரும் பொல்லு போட மாட்டார். அந்த சொல்லையை பாவிக்கிறேன், விளங்கும். இவர் என்னை பற்றி புறம் பேசக்கூடாது என்று நினைப்பார், இவரும் புறம் பேச மாட்டார். இவர் என்னை குத்திவிட்டு கூத்து பார்க்க கூடாது என்று நினைப்பார், அவரும் யாரையும் குத்திவிட்டு கூத்து பார்க்க மாட்டார். இவர் எனக்கு எதிராக சதி செய்யக்கூடாது என்று நினைப்பார், இவரும் யாருக்கு எதிராகவும் பிளான் தீர மாட்டார். இவனை எப்படியாவது புரட்ட வேண்டும், மட்டம் தட்ட வேண்டும் என்று என்னை யாராவது நினைப்பதை நான் விரும்ப மாட்டேன், பிறரை மட்டம் தட்ட நானும் எத்தனைக்க மாட்டேன். இவர்தான் உண்மையான முமின். அஹிப்பலி அஹி மாத்து இப்பலி நஃபி. உங்களுக்கு என்னென்ன நடக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களோ அதை மற்றவர்களுக்கும் நடக்க வேண்டும் என்று விரும்புங்கள். யார்தான் இருக்கிறோம், வியாபாரத்துறை எடுத்தாலும், குடும்ப வாழ்க்கை எடுத்தாலும், சமூக வாழ்க்கை எடுத்தாலும், ஒரு உதாரணம் சொல்கிறேன், இருக்கிறார்கள் இல்லை என்றில்லை, ஒரு கஸ்டமர் வருகிறார், அந்த மார்க்கெட்டிலே உங்களுடைய கடையில் ஒரு பொருள் கேட்கிறார், கேட்டால் உங்களிடம் இல்லை. ஐந்து பேரில் கால் பண்ணுவீர்கள், ஐந்து பேரில் கால் பண்ணுவீர்கள், இது சாமான் இருக்கிறதா இருக்கிறதா இருக்கிறதா. ஆனால் அதே மார்க்கெட்டில் இரண்டு கடை கண்டால் மூன்றாவது கடையில் அல்லது அடுத்த கடையில் இந்த பொருள் இருக்கிறது என்று உங்களுக்கு தெரியும். நீங்கள் அனுப்புவீர்களா, பக்கத்து கடையில் இருக்கிறது போய் வாங்குங்கள் என்று? இப்படி செய்தால் முஸ்லிம் எப்படியாவது எங்கிருந்தாவது அதை எடுத்து அந்த கடைக்குள் அவரை வைத்துக் கொண்டு அவரிடம் நான் வியாபாரம் பார்க்க வேண்டும் என்று சுயநலமாக சிந்திப்பீர்கள் என்றால், அடுத்த கடைக்காரனுக்கு வியாபாரம் நடக்கக்கூடாது என்று நீங்கள் சிந்திப்பீர்கள் என்றால், நீங்கள் வேண்டிய பட்டம் வாங்கியிருக்கலாம், மன்னிக்க வேண்டும், ஹாஜி பட்டம் வாங்கியிருக்கலாம், நிர்வாகி என்று வாங்கியிருக்கலாம், அந்த பட்டம், இந்த பட்டம், அந்த டிகிரி, இந்த டிகிரி, சமூகத்திலே முக்கியமான பொசிஷனில் இருக்கலாம், எல்லா சொசைட்டியிலும் உங்களுக்கு மெம்பர்ஷிப் இருக்கலாம், ஆனால் இஸ்லாத்தில் முஸ்லிம் என்ற மெம்பர்ஷிப் கிடையாது. உண்மையான முஸ்லிம் என்ற சர்டிபிகேட் உங்களுக்கு கிடையாது. இதுதான் என்னுடைய தலைப்பு. இந்த தலைப்பு பேசிக்கொண்டு போகும் பொழுது சிலருக்கு கசக்கும். கசப்பு என்பதால் பானி ஊற்ற முடியாது. பானி ஊற்றி நான் நரகம் போக மாட்டேன். சில விடயங்களை தெளிவாக சொல்கின்ற தலைப்பு. அன்பானவர்களே, கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். இன்று எல்லா துறைகளிலும் நான் வாழ வேண்டும், நான் முன்னேற வேண்டும், நான் சம்பாதிக்க வேண்டும், நான் அனுபவிக்க வேண்டும் என்பதற்கு ஒரு நிமிடத்தில் கோடீஸ்வரனாக வேண்டும். ஒரு டீல் நடக்க வேண்டும், பெஜரோ வாங்க வேண்டும், அது ஹராமோ ஹலாலோ, அது கடத்தலோ லீகலோ இல்லீகலோ, ரெண்டு டீல் பண்ண வேண்டும், அபார்ட்மெண்ட்ல 2.5 கோடி 3 கோடிக்கு வீடு வாங்க வேண்டும், அது யாருக்கு கொள்ளு போட்டு யாரை குளியில் தள்ளியாவது? அப்படிப்பட்ட ஒரு கேவலமான நவீன நாகரிக காலத்தில் வந்து கொண்டிருக்கிறோம். ஆனா முன்னைய காலம் எப்படி, சஹாபாக்கள் எப்படி, அப்துல் ரஹ்மான் பின் அவ்ஃப் ரலியல்லாஹு சாதிபின் ரபி ரலியல்லாஹு, சம்பவம் விரிவானது, சுருக்கமாக சொல்கிறேன். சஹாபாக்களுக்கு நமக்கும் நேர் மாற்றம். இன்று எப்படி மற்றவனுடைய பறிப்பது என்று பார்க்கிறோம், இன்று எப்படி மற்றவனுக்கு கிடைக்காமல் நான் அனுபவிப்பது என்று பார்க்கிறோம், இன்று மற்றவனுக்கு இல்லாமல் எனக்கு மாத்திரம் என்று குறுகிய மனப்பான்மையில பல முயற்சிகளை செய்கிறோம், கல்லடி வேண்டுமா செய்கிறோம், அச்சுறுத்த வேண்டுமா அச்சுறுத்துகிறோம், வார்னிங் பண்ண வேண்டுமா பண்ணுகிறோம், பிளாக்மெயில் பண்ண வேண்டுமா பண்ணுகிறோம், பிறருடையதை பிடிங்க. ஆனா சாதி நபியல் அல்லாஹ் அன்சாரி சஹாபி அப்துல் ரஹ்மான் பின் முஹாஜிரி மக்காவாசி, உடுத்த உடுப்போடு கையில் பட்ட தூசியில் உதறிவிட்டு வந்தார்கள் ஹிஜ்ரத். மக்காவிலே லட்சாதிபதி சாதி நபியல் இணைத்து விட்டார்கள், இவருக்கு உதவியாக இருங்கள், ஒத்தாசையாக இருங்கள். சாதி ரபி என்னுடைய பொருளாதாரத்தில் சுட்டி பெற்ற உங்களுக்கு தருகிறேன். அவர் பணக்காரர், இவர் பணக்காரர் ரஷ்டாகி வந்திருக்கிறார், சுட்டி பெற்ற தருகிறேன். எனக்கு 2 மனைவிமார்கள், நீங்கள் விரும்புகின்ற மனைவியை நான் தலா கொடுத்து அவருடைய இதாக முடிந்தவுடன் நீங்கள் முடித்துக் கொள்ளலாம். தாராள தன்மை, சொன்னவுடன் பாய்ந்து எடுக்கவும் இல்லை அவர்கள். பாரக்கல்லாஹு ஃபீ அஹ்லிக் வ மாலிக், உங்களுடைய மனைவியிலும் குடும்பத்திலும் உங்களுடைய பொருளாதாரத்திலும் அல்லாஹ் பரக்கத்து செய்யட்டும். பஜாருக்கு போகின்ற ரூட்டை காட்டுங்கள். போகிறார்கள், கொஞ்சம் ஒரு நெய் போத்தல், தேன் போத்தல், சீஸ் இது போன்ற சில பொருட்களை எடுத்துக்கொண்டு போய் வெறும் கையோடு வந்தவர்கள் முதலாவது வியாபாரம் மதீனாவுடைய பஜாருக்கு போய் வியாபாரத்தை தொடங்கினார்கள். கண்ணியமலை மதீனா மக்காவிலே லட்சாதிபதி, மதீனாவிலே கோடீஸ்வரராக மாறினார்கள். சொல்ல வந்த விடயம் என்ன தெரியுமா, என்னுடையதை உங்களுக்கு தருகிறேன் என்ற காலம் அது, இன்று உன்னுடையதை எப்படி பறிக்க வேண்டும் என்று முயற்சிக்கின்ற காலம். சகோதரர்களுக்குள்ளும் தான் கண்ணியமானவர்களே, அப்படிப்பட்ட இஸ்லாம் அது இஸ்லாம் அல்ல, அது இஸ்லாத்துடைய நேர்மாற்றமான பண்புகள், இஸ்லாத்துடைய நேர்மாற்றமான பண்புகள். அன்பானவர்களே, எனவே எல்லா துறைகளும் நமக்கு வழங்கப்பட்ட வளங்கள், அந்த துறையில் நாம் எப்படி அல்லாவை திருப்திப்படுத்துவது, மறுமையிலே இடம் எடுப்பது, அதனுடைய தலைப்பு. பொருளாதார வளம், அதை நான் பிரதானமாக முன்வைப்பேன். வருமான மீட்டல், இன்கம் கண்ணியமான சுத்தமாக இருக்க வேண்டும், நேர்மையாக இருக்க வேண்டும், கண்ணியமான தெளிவாக இருக்க வேண்டும், தெளிவுத்தன்மை இருக்க வேண்டும். முன்னே கால நிகழ்வுகளை பார்க்கின்ற பொழுது கண்ணியமானவர்களை ஆச்சரியமான நிகழ்வுகள், எல்லா நிகழ்வுகளையும் விரிவாக பேச முடியாது, சுருக்கமான நேரம். எந்த அளவு வியாபாரி கஸ்டமர் எப்படி நேர்மை, எப்படி உண்மைத்தன்மை என்றால், கண்ணியமானே ஜரீர் அபினாலியல்லாஹு அன்ஹு ஒரு உடுப்பை, ஒரு டிரெஸ்ஸை வாங்குவதற்கு அடிமை அனுப்பினார்கள். அவர் வாங்கிக் கொண்டு வந்தால் வியாபாரி விற்றிருக்கிறார் அந்த 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 ஆடையுடைய பெருமதியை குறைத்து அது பெருமதி கூடியது, குறைந்த விலைக்கு கொடுத்திருக்கிறார். அவர்கள் சென்று வாங்கிய பெருமதியை விட ஒவ்வொரு திருகம் திருகம் திருகமாக கூட்டி, நான் இவ்வளவு தருகிறேன், அது உங்களுடைய விருப்பம், இவ்வளவு தருகிறேன், உங்களுடைய விருப்பம். என்னுடைய கிட்டத்தட்ட 2-3 திரியங்களுக்கு வாங்கப்பட்ட, 4 திரியங்களுக்கு வாங்கப்பட்டதை 7-8 திரியங்கள் ஒரு கஸ்டமராக இருந்து போய் வியாபாரியிடம், இது பெருமதியான ஆடை, இதை நீங்கள் விலை குறைத்து வித்திருக்கிறீர்கள், அவரும் லாபத்தோடு தான் வித்திருக்கிறார், உங்களுக்கு நான் இப்படி தருகிறேன் இப்படி தருகிறேன், கிட்டத்தட்ட 8 திரியங்கள் வரைக்கும் கூட்டி கொடுத்து அவருடைய பணத்தை கொடுத்து விட்டு வந்தார்கள். சொன்னார்கள், ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் நலவு நாடு நடக்க வேண்டும், நசீஹத்தோடு நடக்க வேண்டும், அவருக்கு நான் நலம் திரும்ப வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நான் பைஅத் செய்திருக்கிறேன், ஒரு ஒரு உடன்படிக்கை செய்திருக்கிறேன். வியாபாரியே, உங்களுக்கு நான் நலவு நாடித்தான் இப்படி விலையை கூட்டி நான் வாங்கிக் கொண்டு போகிறேன். அன்பானவர்களே, இது கஸ்டமராக இருந்து அவர்கள் நேர்மையாக நடந்தது. யாரிடம் இருக்கிறது பண்பு? அந்த கோஸ்டுக்கு வருகிறது என்றால் பாய்ந்து விழுந்து வாங்குகிறோம். ஒரு பைக் வருகிறது, 5 லட்சத்துடைய பைக், 3 லட்சம் வாசிப்பட்டுச்சு, பினான்சியலை தூக்கிய வாகனம், பாய்ந்து விழுந்து வாங்குகிறோம். ஹா, 2 கோடி வாகனம் 1.5 கோடிக்கு கிடைச்சிச்சு, வாசி ஆப்ஷன் எடுத்தன். வீடுண்டு, 1 கோடியுடைய வீடு 70 லட்சத்துக்கு ஆப்ஷன். அன்பானவர்களே, வாங்குவது வட்டு சம்பந்தப்படாமல், ஏமாற்றம் சம்பந்தப்படாமல், பொய் சம்பந்தப்படாமல் வருகின்ற விலைக்கு பொருள் வாங்குவது தடை அல்ல. என்றாலும் அந்த வாகனம் ஒருவர் பாவிக்க வேண்டும் என்று வாங்கி, அவர் ஒரு 24 மாதங்களிலே ஒரு 15 மாதங்கள் கட்டி, 20 மாதங்கள் கட்டி, 4-5 மாதங்கள் கட்ட முடியாமல் அவருடைய மனம் நொந்து வருகிறது அந்த பைக், அந்த வாகனம், அந்த வீடு வசிக்க வேண்டும், வாழ வேண்டும் என்று பினான்சியலே வட்டியோடு சம்பந்தப்பட்டதை நான் பேசவில்லை, அனுமதிக்கப்பட்ட முறையில் நிபந்தனைப்படி செய்தார். நான் இங்கு விடயத்தை தான் சொல்கிறேன், அங்கு பினான்ஸ் போடுங்கள், வட்டி எடுங்கள், பேங்குக்கு போங்கள் என்று இங்கு நான் மார்க்கெட்டிங் பண்ண வரவில்லை. அதையும் தெளிவாக விலை கொள்ளுங்கள், முன்பின்னை வெட்டி இந்த தொண்டை மாத்திரம் போய் நீங்கள் ஓடியோக்க ஷேர் பண்ணி பாவத்தை சம்பாதிக்க வேண்டாம். நான் விடயத்தை சொல்கிறேன், வீடு வருகிறது, வாகனம் வருகிறது, காணி வருகிறது, அண்டர் காஸ்ட், இது யாருடையது, ஏன் வருகிறது? அந்த வாகனத்தை குறைந்த விலையில் விற்க வந்திருப்பது ஏன்? அது பேங்கினூடாக வரலாம், அது நேரடியாக கஸ்டமரினூடாக வரலாம், வியாபாரியாக கண்ணியம் யார் மூலமாக வரலாம்? கண்ணியமானவர்களே, பார்க்க வேண்டும் இந்த வாகனத்தை ஏன் அவர் விற்கிறார். அவருடைய மனைவிக்கு ஆபரேஷன் இருக்கும், அவருடைய பிள்ளைக்கு திருமணம் இருக்கும், அவருடைய வீட்டிலே ஒரு சிரமம் இருக்கும், அவருடைய வீட்டிலே ஒரு நெருக்கடி இருக்கும், இதை யாரும் பார்ப்பதில்லை, வாசி பட்டுச்சு. ஆனால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தார்கள். அதை சொல்வதற்கு தான் இந்த உதாரணம். இது போன்ற பல விடயங்கள் அந்த கோஸ்ட் கொண்டு வர அவர் விரும்பி விற்கிறார். எவ்வளவு கிடைத்தாலும் பரவாயில்லை, அவருக்கு வசதி இருக்கிறது, அவருக்கு மேலதிகமானது, அவர் விரும்பி விற்கிறார் என்றாலும் பரவாயில்லை, அது அவருடைய திருப்தியோடு வருகிறது. என்றால் கஷ்டத்துக்கு, ஆபரேஷனுக்கு பணம் இல்லை, 2 லட்சம் கட்ட வேண்டும், 5 லட்சத்துடைய பைக்கை 3 லட்சத்துக்காவது விற்போம் என்று வருகிறார் என்றால், உண்மையான இறை விசுவாசி, மனித நேயம் உள்ளவர், மனிதத்தன்மை உள்ள முஸ்லிம், 5 லட்சத்துடைய பைக்கை 5.5 லட்சம் கொடுத்து வாங்குவோம். அதற்குத்தான் இந்த நிகழ்வு. பல தலைப்போடு சம்பந்தப்பட்ட நிகழ்வு இதிலே நான் நினைக்கிறேன். கண்ணியமான தலைப்பு என்ன? பிறருக்கு எப்பொழுதுமே துரோகம் நடக்கக்கூடாது. ஒரு முஸ்லிம் மற்றவர்களை கஷ்டப்படுத்தக்கூடாது. நம்முடைய வளங்களினூடாக அல்லாஹ்வுடைய திருப்தி அடைய வேண்டும். ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு சுருக்கமான சொல்கிறேன், ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு பிரயாம் கவலையோடு இருக்கிறார்கள். ஒரு ஒரு கவலையோடு இருந்தால் நாம் பல நாம் கெட் பண்ணுவோம், யார் சரி மௌத்தா இருக்கும், என்ன வருத்தமா இருக்கும், யார் சரி ஏசுனாங்களா இருக்கும், என்ன சரி பிரச்சனையா இருக்கும், வைப்போட பிரச்சனையா இருக்கும், பிள்ளைக்கு சோமில்லையா இருக்கும், கெட் பண்ணி விட்டு போய்விடுவோம். நம்முடைய பண்பு முஹம்மது ஸல்லல்லாஹுடைய பண்பு அப்படி அல்ல. அந்த கவலைப்படக்கூடியவருடைய கவலைக்கு என்ன காரணம்? அந்த கவலையை கண்ணீரை நான் எப்படி துடைப்பது? அவருடைய கவலையை போக்கி அந்த இடத்தில் எப்படி அவரை மகிழ்விப்பது, அவரை எப்படி லைஃப்ல செட்டில் பண்ணுவது? இதுதான் நபி அவருடைய பண்பு. ஜாபிர் என்ன கவலை, என்ன கவலை? கண்ணியமானுடைய மஸ்ஜித்துக்கு வருகிறோம், தொழுகை இல்லாத நடக்காத தொழுகை இல்லாத ஓய்வு நேரத்திலே ஒரு முன்சப்பளை உட்கார்ந்து அழுது துவா கேட்டுக் கொண்டிருக்கிறார். யாராவது ஒரு சலாம் சொல்லி பக்கத்தில் உட்கார்ந்து ஏன் அழுகிறீர்கள் கேட்டோம். கெஸ்ட் பண்ணி அழுது கொண்டிருக்கான், மண்டபத்து ஆயிக்கும், என்ன சரி கலபலை ஆயிக்கும், சரி பிரச்சனை ஆயிக்கும், போதாது அவருடைய பலாய வெளியையும் போய் கழுவி. அதல்ல முஸ்லிம், ஏன் அழுகிறீர்கள்? ஒரு சின்ன சஹாபி அபு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு, சின்ன சஹாபி ஒரு பறவை வளர்த்தார், முறைப்படி அனுமதிக்கப்பட்ட முறைப்படி வளர்த்திருப்பார். மதியவர்கள் கண்டார்கள், வரும்பொழுதெல்லாம் காணுவார்கள். அந்த பறவை செத்தது, பறவை வளர்த்த செல்ல பெற பறவை செத்ததற்காக அந்த சிறுவர் அழுது கொண்டிருக்கும் பொழுது, அபு உமைரே உங்களுடைய பறவைக்கு என்ன நடந்தது? பறவை செத்ததற்காகவே ஆறுதல் சொன்ன நபி அவர்கள் அடுத்த வீட்டு மையத்துக்கு போவாத மிக கேவலமான காலத்தை பார்த்து, உறவுகளுடைய ஜனாசாக்களுக்கு போகாத அளவு பிஸியாக சீரழிகிறோம். மன்னிக்க வேண்டும், ஆள் பார்த்து, பணம் பார்த்து, பட்டம் பார்த்து, பதவி பார்த்து, பல்லாயிரக்கணக்கான கிலோமீட்டர் தூரம் ஜனாசாவுக்கு போகின்றவர், சாதாரண ஒரு கூலி தொழிலாளி, ஒரு ஆட்ட ஓட்டக்கூடிய ஒரு நாட்டாமை, ஒரு மரக்கறி கட்டி வைக்க வைத்தவர் அடுத்த தோட்டத்திலே மௌத்து ஜனாசாவுக்கு போவதில்லை. பணக்காரன், ஆட்சியாளன், அதிகாரம், செல்வம் என்று பார்த்து ஜனா கல்யாணத்தை தான் அப்படி மதிப்பு போட்டு மையத்துகளையும் அப்படி தராதரம் பிரிக்கின்ற மிக நவீனகால கேவலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நவீனம் என்ற பெயரில் ஜாஹிலியா காலம் தலைவிரித்தாடுகின்ற ஒரு காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். யார் சொல்லலாம்? கடன் தொல்லை குமர காரியம். தந்தை அப்துல் அவர்கள் சில கடன்கள் தங்களுடைய கடனுடைய பொறுப்பில் ஏழு குமரிகளுடைய சகோதரிகள் அவருடைய குமர காரியம். இதெல்லாம் ஏன் வெளிவந்தது? நபியவர்கள் கேட்ட கேள்வி, ஜாபிர் என்ன கவலை, என்ன டென்ஷன், என்ன அழகை, ஏன் இப்படி இருக்கிறீர்கள்? ஜாபிருக்கு அந்த பிரச்சனையா இருக்கும், இந்த பிரச்சனையா இருக்கும், அந்த பிரச்சனையா இருக்கும், எஸ்டிமேஷன் பண்ணவில்லை, ஸ்டேட்மெண்ட் கொடுக்கவில்லை. அவரை அணுகி என்ன கவலை? அப்படியே ஜாபிரா வாகனம், பலகீனமான வாகனம், ரீகண்டிஷன், தேர்ட் பார்ட்டி வாகனம், பலகீனமான வாகனம். அதாவது சில வாகனம் இருக்குமே, சில தெரிவித்த சில பைக்கள் எவ்வளவுதான் உருக்கினாலும் அவருடைய ஸ்பீட் போட்டிதான், அது மைலேஜ் 80க்கு ஏறும், மன போட்டு தான் போகும். அது போன்ற ஒரு வாகனம், விலகினமான வாகனம், ஒரு கோவில் கழுதை. ஜாபிர் இந்த வாகனத்தை விற்பீர்களா? ஓ யார் சொல்ல, விற்கத்தான் வச்சிருக்கிறேன். அப்படியா? பிரயாணம், பிரயாணம் முடிஞ்சபடியே பாருங்கள், விடயத்தை நுணுக்கமாக கவனிங்கள். இது போன்ற எத்தனை பேர்கள் இருப்பார்கள் வந்தார்கள்? யார் சொல்ல, வியாபாரம் வர சொன்னீர்கள், வாகனத்தை கொண்டு வந்திருக்கிறேன். ஜாபிர் எவ்வளவுக்கு வாங்கினீர்கள்? 3 ஊட்டியா? வாங்கிய விலை 3 ஊக்கையா? பிலாலி நபியோட பணம் இருந்தது, பிலால் 8 ஊட்டியாக்கு கொடுங்கள். ரீகண்டிஷன் வாகனம், பாவித்த வாகனம், தேர்ட் பார்ட்டி வாகனம், வாங்கிய பிரைஸை விட 3 ஊட்டியாக்கள் ப்ராஃபிட், 8 ஊட்டியாக்கள் கொடுங்கள். 30,000 வாங்கிய 50,000 வாங்கிய பணம் வாகனத்துக்கு கண்ணியமானவர்களை 80,000 கொடுப்பது போன்று கொடுத்துவிட்டு பணத்தை எடுத்தார்கள். ஜாதிர வாகனத்தை வைத்துவிட்டு போகிறார்கள். ஜாபிர் இங்கே வாருங்கள், என்ன யார் சொல்லலாம், இப்பொழுது வீண் முடிந்து விட்டது. நபியுடைய வாகனம் ஒரு தடவை கூட ஏறி பார்க்கவில்லை, வாங்கிய வாகனத்தில் ஓட்டி பார்க்கவில்லை. ஜாபிர், இந்த வாகனத்தை நான் உங்களுக்கு டொனேட் பண்ணுகிறேன், ஹதியாவாக தருகிறேன். வியாபாரம் செய்து மூன்று ஊக்கியா லாபம், தான் வாங்கிய வாகனத்தை அதே வியாபாரிக்கு டொனேட் பண்ணினார்கள். ஏன் தெரியுமா? கடன் கொள்ளையில் இருக்கிறார், குமரு காரியம் இருக்கிறது. கஷ்டம் என்ன, எவ்வளவு பைக் எவ்வளவு கேட்டால் தருவீங்கன்னா கழுது எவ்வளவுக்கு வாங்கலாம் என்ன பாகியம் பண்ணி முட்டுக்காலுக்கு கீழே அல்ல கரண்டை காலுக்கு கீழே விளையாடிக்கவில்லை. மனிதத்தன்மை, இதுதான் முஸ்லீம், இதுதான் இஸ்லாம். யாரிடம் இருக்கிறது? அந்த கோஸ்டுக்கு வருகிறது என்று வாசிப்பட்டது என்று பாய வேண்டாம். ஏன் விற்கிறான் என்று பாருங்கள், ஏன் விற்கிறான்? உங்களுடைய தோட்டத்துடைய அறுவடை தினத்தில், ஏத்தமர தோட்டம் அறுவடை தினத்தில் என்னை கூப்பிடுங்கள். உங்களுடைய தந்தை யாருக்கெல்லாம் கடன் கொடுக்க வேண்டுமோ அந்த கடன் உரிமையாளர்களை வர சொல்லுங்கள். நான் வந்து அந்த கடன் உரிமையாளர்களுக்கெல்லாம் உங்களுடைய அறுவடை நீங்க செய்ய வேண்டாம், நான் எடுத்து கொடுப்பேன். அறுவடை தினம் வந்தது, ஜாபிர் வந்தார்கள், நபியவர்கள் சொன்னார்கள் அறுவடை நாளிலே சென்று நபியவர்கள் கடன் உரிமையாளர்களை நிப்பாட்டி அப்படியே கீவிலே வர சொல்லி ஜாபிருடைய தந்தை அப்துல்லா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் உங்களுக்கு தர இருக்கின்ற கடனுக்கு பொருத்தமாக அந்த அதற்கு ஈக்குவலான இந்த ஈட்டம்பழத்தை எடுத்துக்கொண்டு போங்கள். எல்லாருக்கும் ஈட்டம்பழத்தை பங்கு வைத்தார்கள். ஜாபிர் சொல்கிறார்கள், நபியவர்கள் வளமையாக நபியவர்கள் கொடுத்து முடித்த பிறகும் நாங்கள் வளமையாக செய்கின்ற அறுவடையிலிருந்து ஒரு ஈட்டம்பழமும் குறைந்திருக்கவில்லை. நபியருடைய அற்புதம் மோஜிசா இங்கு சேவை, இதுதான் கண்ணியமானது. பிறரை வாழ வைக்கின்ற மார்க்கம் இஸ்லாம். பிறருடைய கஷ்டங்களை விசாரித்து குறைகளை பலாய்களை தேடுகிறோமா இல்லையா, பேசுகிறோமா இல்லையா, பலாய்களை கழுகுகிறோமா இல்லையா, பலாய்களை எந்த அளவு ட்ரை பண்ணி கலெக்ட் பண்ணுகிறோமா இல்லையா? ஏன் மற்றவருடைய கஷ்டத்தை விசாரிப்பதில்லை? ஏன் மற்றவருடைய கவலையை விசாரிப்பதில்லை? ஏன் மற்றவர்களுடைய லோஸ்டை விசாரிப்பதில்லை? அதிலே காட்டுகின்ற வேகத்தை இதிலே காட்டினால் கண்ணியமானவர்களே சுவர்க்கத்தில் உயர்ந்த அந்தஸ்தை அடையலாம். அதிலே காட்டி நரக படுகொலையில் தான் விடுவோம். மைனஸ்களை தேடி தேடி இறுதி கட்டம் முடிக்க நினைக்கிறேன். அன்பானவர்களே, எந்த துறையிலும் யாரும் யாருக்கும் அநியாயம் செய்யக்கூடாது. இஸ்லாம் ஒரு முஸ்லிம் இரண்டாவது ஹதீஸ் ஆரம்பத்தில் இரண்டு குர்ஆன் வசனங்களை ஒரு ஹதீஸை விளங்கப்படுத்தினேன். இன்னும் ஒரு ஹதீஸ் எனக்கு எங்கி இருக்கிறது, உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் தெரியாது, எனக்கு ஞாபகம் இருக்கிறது, நான் சொல்லவில்லை. அல் முஸ்லிம் அகுல் முஸ்லிம், முஸ்லிம் பிற முஸ்லிமுக்கு சகோதரன். முதலாவது சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? எதலி முகு, அவனுக்கு இவன் அநியாயம் செய்ய மாட்டான், துரோகம் செய்ய மாட்டான், வஞ்சகம் செய்ய மாட்டான், அவனை கஷ்டத்தில் போட மாட்டான், அவனை அவனை கைவிட மாட்டான், கைவிட மாட்டான். சொந்த நானா கஷ்டத்தில் தம்பி கைவிட்டு விட்டார், தம்பி கஷ்டத்தில் நானா கைவிட்டு விட்டார். தங்கச்சி அண்டண்டைக்கு சாப்பிட முடியாமல் தத்தளிக்கின்ற பொழுது தாத்தா மாடா மாளிகையிலே வாழுகின்ற காலம், ஒவ்வொரு உறவுகளும் இப்படித்தான். நான் 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 என்னுடைய பிள்ளைகள் சொந்த பிறவிகளை கூட கண்ணியமாக ஏறிட்டும் பார்க்காத ஒரு காலத்தில் வாழ்கிறோம் என்றால் மிக பயங்கரமான திசையை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம், மிக பயங்கரமான திசை. அன்பானவர்களே, அநியாயம், முஸ்லிம்களை உதவி செய்யாமல் கைவிடுவது, உதாசீனம் செய்வது, முஸ்லிம்களுக்கு முஸ்லிம்களை அற்பமாக நினைப்பது, இதெல்லாம் ஒரு முஸ்லிமுடைய பண்பல்ல. அன்பானவர்களே, இன்று நம்முடைய அன்றாட கொடுக்கல் வாங்கல்கள் விலைவாசி கூடும் குறையும், அது பொதுவான அமைப்பு. என்றாலும் இன்று நம்முடைய கடைக்கு வருகின்ற எல்லோரும் கோடீஸ்வரர்கள் அல்ல. நம்முடைய கடைக்கு வாங்க வருகின்ற, பர்சேஸ் பண்ண வருகின்ற எல்லா வாடிக்கையாளர்களும் லட்சாதிபதிகள் அல்ல. நம்முடைய கடை, நாம் நாம் நம்மை போன்ற மற்றவர்கள் எடை போடக்கூடாது. பல அரபு பழமொழி இருக்கிறது, மம்சூர் அண்ணன் குள்ளன் முசிர், எல்லாம் யாருக்கு மழை பெய்கிறதோ அவர் நினைக்கிறாராம் முழு உலகத்தில் எல்லோருக்கும் மழை பெய்கிறது, சில ஊர்களுக்கு சில நாடுகளுக்கு மழையே இல்லை அது தெரியாது, பிரிட்ஜ் நிறைந்திருக்கின்ற நினைக்கிறோம், எல்லோருடைய வீட்டிலும் பிரிட்ஜ் நிறைந்துதான் இருக்கிறது. இறைச்சியால், கோழியால், மீனால், மரக்கறியால், பழங்களால், முட்டையால், எல்லோருடைய வீட்டிலும் அரிசி மூடை கணக்கில் தான் இருக்கிறது. எல்லோருடைய வீட்டிலும் பால்மா பெட்டு கணக்கில் தான் இருக்கிறது. எல்லோருடைய வீட்டிலும் அலுமாரி நிறைய டிரெஸ் இருக்கிறது. எல்லோரும் 5 ஸ்டார் 7 ஸ்டார் ஹோட்டல்களிலே, பெரிய பெரிய ஹோல்களிலே திருமணம் எடுக்கின்ற அளவுக்கு வசதி உள்ளவர்கள் தான் என்று நினைப்பதுதான் நம்முடைய தவறு. கண்ணியமானே, 1 கிலோ இறைச்சி வாங்க முடியாத ஏழைகள் இருக்கிறார்கள். ஸ்கூல் வெல்ல காலை சாப்பாட்டுக்கு டிஃபன் பாக்ஸுக்கு வைப்பதற்கு 50, 60, 70 ரூபாயுடைய பன் வாங்க முடியாத ஏழைகள் இருக்கிறார்கள். பசியோடு மதரசாவுக்கு பாடசாலைக்கு செல்கின்ற மாணவர்கள் இருக்கிறார்கள். காலை சாப்பாடே சில வீடுகளிலே பிஸ்கட்டும் பிளேன்ட்டையும் தின்னுகின்ற வீடுகள் இருக்கிறார்கள். எங்கர் அலை பால்மா எதுவாக இருந்தாலும் மாவு கிலோ கணக்கை விட்டு 50, 100 ரூபாய்க்கு மாவு தாருங்கள், பிள்ளைக்கு பால் அடித்து கொடுக்க என்று வாங்குகின்ற ஏழைகள் இருக்கிறார்கள். கடைக்காரர்களும் வியாபாரிகளும் உங்களுடைய தொழில் தான், தொழில் தர்மங்கள், இஸ்லாமிய சில தாராள தன்மைகளை மேற்கொள்ளுங்கள். ஒரு ஏழை சிறுவன் வருகிறார், ஒரு ஏழை சிறுமி வருகிறார், 1 கிலோ அரிசிக்கு 50, 40, 30 ரூபாய் குறைகிறது, 50 ரூபாய் குறைகிறது. அவர் தந்து 1 கிலோ அரிசி கேட்டால் உண்மையிலே 30 ரூபாய் 40 ரூபாய் கூடுதலான விலைதான். அந்த 30, 40, 50 ரூபாயுடைய அந்த அரிசியை நீங்கள் போட்டு மேலதிகமாக 1 கிலோ அரிசி கொடுத்தால் அதிலே 950 கிராம் உங்களுடைய வியாபாரம், அது வருமானம். அதில் 50 கிராம், 100 கிராம், 1/4 கிலோ உங்களுடைய மறுமைக்கான வருமானம். இதைத்தான் நான் பேசுகிறேன். ஒவ்வொரு துறையில் உள்ளவர்களை இப்படி பாருங்கள். ஒவ்வொருவருக்கும் கஷ்டங்களை புரிந்து நடவுங்கள். கஸ்டமர்கள் வருகிறார்களா, நீங்கள் சாப்பாட்டு கடை வைத்திருக்கிறீர்களா, அதை பற்றி தனிப்பத்தமாக ஓத முடியும். நம்முடைய உணவகங்களை பற்றி யாரும் தவறாக இருக்க வேண்டாம். நேர்மையாக, ஜெனுவினாக, பியோவாக என்ன ஹைஜெனிக்காக செய்யக்கூடியவர்கள் இருக்கிறோம். ஆனால் அந்த துறையிலே மக்களுக்கு அநியாயம் செய்யக்கூடிய நீங்கள் என்னை தவறாக எடுக்க வேண்டாம். நான் பேசுகின்ற விடயத்தை உணர்ந்து உங்களுடைய வருமானத்தை ஹலாலாக்கி இரத்தத்தை சுத்தமாக்குங்கள். பேர் மாலுப்பான், அதற்குள் மாலு இருக்கிறதா? ஃபிஷ் கட்லட், கட்லட்டுக்குள் மீன் இருக்கிறதா? காக்கோலி ரைஸ், காக்கோலி இருக்கிறதா? போர்டிலே காக்கோலி ரைஸ், ஃப்ரைட் ரைஸிலே காக்கோலி இருக்கிறதா? கேட்டரிங் செய்யக்கூடியவர்களே, 1 கிலோ கோழியை 6 பீசஸ் ஆக வெட்டி டேபிளில் வைப்போம் என்று சொல்கிறீர்கள். நீங்கள் உண்மையிலே 1 கிலோ கோழியை தான் வெட்டி வைக்கிறீர்களா? சில பீசஸ்களை பார்த்தால் 10 பீஸ் எடுத்தாலும் 1 கிலோ வராது. யாருக்கும் பயன்படாமல் கசப்பான கேவலமான நிதர்சனமான உண்மையை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். உரியவர்கள் திருந்துங்கள். இதுவும் நீங்கள் முஸ்லிம் என்ற தன்மையில் இல்லை என்பதற்கான சான்றுகள். ஏன், நீங்கள் உங்களுடைய தொழிலில் மக்களுக்கு அநியாயம் செய்கிறீர்கள். நீங்கள் பாவிக்கின்ற ஸ்பைஸ் தூள்கள் மிளகத்தூளாக இருக்கலாம், மசாலா தூளாக இருக்கலாம், அல்லது நீங்கள் பாவிக்கின்ற கலவைகள் எல்லாமே கலப்படம் இல்லாமல் சுத்தமானதா? உங்களுடைய ஹோட்டலிலே சாப்பாடு சாப்பிட்டு எத்தனை பேருடைய கிட்னி ஃபெயிலியர், உங்களுடைய ஹோட்டலிலே சாப்பிட்டு எத்தனையோ பேருக்கு எத்தனையோ நோய்கள், உங்களுடைய ஹோட்டலிலே சாப்பிட்டு எத்தனையோ பேருக்கு ஹார்ட்டிலே பிளட் வருகிறார்கள், வாங்குகிறார்கள், சாப்பிடுகிறார்கள் என்று நீங்கள் தப்ப முடியாது. கலப்படம் தரமற்றதை கொடுத்தால் அவருடைய நோயில் படுகின்ற கஷ்டத்துக்கு நீங்களும் பங்குதான். இது உண்மையா பொய்யா? இறுதி கட்டத்தில் நான் இதை எடுத்தேன், இதை ஊண்டி பேச வேண்டும் என்பதற்காக. ரெஸ்டோரண்டாக இருக்கலாம், சட்டிலே சோட்டி வைக்கலாம், புப்பி சுடலாம், இடியப்பம் சுடலாம், பரோட்டாவாக இருக்கலாம், ரைஸாக இருக்கலாம், கொத்தாக இருக்கலாம், பாலாண்டியாக இருக்கலாம், டொல்பினாக இருக்கலாம், எந்த சோட்டிஸாக இருக்கலாம், எந்த பண்ணா இருக்கலாம். பொருட்களை விளம்பரம் செய்ய வரவில்லை. எந்த பொருளுக்கு பெயர்களை மாற்றுங்கள். மாலுப்பானை பேரை மாற்றி கிழங்கு மண்ணு வையுங்கள். பொருத்தம், நீங்கள் உண்மையாளர் பட்டியலில் சேருவீர்கள், விலையை குறையுங்கள். செமெண்ட் பெட்டி செல்ல கிழங்கு பெட்டி சென்று வருங்கள், கிழங்கும் வெங்காயமும் அப்படி போடுங்கள், அதை கேட்ட விலையை வையுங்கள். கோதை மாவு 480-500 ரூபாய் போகும் பொழுது கூட்டப்பட்ட பராட்டாவுடைய விலை இன்னும் அதே விலையில் போகிறது என்றால் நியாயமா? யாரும் தவறாக எடுக்கக்கூடாது. நீங்கள் எடுத்தீர்கள் என்றால் உண்மையில அது கூடி இருக்கிறது கூடி இருக்கு, உண்மைதான். என்றாலும் மாவு விலை குறையும் பொழுது பராட்டா விலை 5 ரூபாய் குறைத்தால் உங்களுடைய கபருக்கு வரும், நஷ்டப்படுத்தவில்லை. பராட்டாவுக்கும் இடியப்பத்துக்கும் வித்தியாசம் விளங்க வேண்டும். இடியப்பம் போன்று, நெட் போன்று, சல்லடை போன்று, டெல் போன்று பராட்டா பராட்டா அல்ல, ஜன்னல் போன்ற பராட்டா. ஒரு பராட்டாவுக்கு எத்தனை கிராம் மாவு போகிறது, அதில் நடுவில் ஒரு குழி விழுந்தால் எத்தனை கிராம் உடைய மாவுடைய பராட்டா அது? ஒவ்வொன்றாக தொட்டு காட்டலாம். பட்டஸ்காரன் என்னோடு கோவிக்க வேண்டாம், உங்களுடைய ரத்தத்தை சுத்தமாக சொல்கிறேன், உங்களுடைய வருமானத்தை தூய்மையாக சொல்கிறேன், மக்களுடைய வயிற்றில் அடிக்க வேண்டாம் என்று சொல்கிறேன். கண்ணியமான இந்த காலம் எதை விற்றாவது, எப்படி பிழைத்தாவது, எதை கொடுத்தாவது, பணம் சம்பாதிக்க வேண்டும், பணம் சம்பாதிக்க வேண்டும். சுவைகளை கூட்டுவதற்கு அனுமதிக்கப்படாத கலவைகளையும் கலந்து சாப்பிட்டோடு சுல்லென்று இருக்க வேண்டும், சில்லென்று இருக்க வேண்டும் என்று விற்கிறீர்களா? உங்களுடைய அந்த உணவிலே கலக்கப்பட்ட உப்பு அது எப்படிப்பட்டது, என்ன தூள், என்ன கலவை, எப்படிப்பட்டது, பழசா புதுசா, எக்ஸ்ட்ரா கலவனா கலப்படமா? மக்களுக்கு தெரியாவிட்டாலும், மக்களுக்கு உங்களுடைய சமையல் அறை விளங்காவிட்டாலும், உங்களுடைய எல்லா இடத்திலும் கேமரா இருக்கும், கிச்சனிலே கேமரா இருக்காது, எந்த நடவடிக்கை எடுக்க முடியாவிட்டாலும், அல்லாவுக்கு தெரியும் உள்ளத்தில் ஊசலாடக்கூடிய எண்ணமும். அப்ப உங்களுடைய சாப்பாட்டுக்குள் இருக்கின்ற கலப்படம் தெரியாதா? முடிக்க நினைக்கிறேன், சகல துறைகளையும் தூய்மைப்படுத்துவோம், முஸ்லிமாக செயல்படுவோம், எதிலும் யாருக்கும் துரோகம் செய்ய வேண்டாம். இதோடு சம்பந்தப்பட்ட விடயமாக முடிக்கும் தருவாயில் 3 வேண்டுகோளோடு முடிக்கிறேன். மக்களுடைய நிலைமைகளை கூப்பிட்டு விசாரிப்பது நபியுடைய முக்கியமான சுன்னத். யாரும் இல்லாவிட்டால் தேடுவது நபிமாருடைய உன்னதமான ஒரு வழிமுறை. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவ்வளவு பெரிய படையிலும் பட்டாளத்திலும் ருஜுகுஜ் என்ற சின்ன பறவை எங்கே என்று தேடினார்கள். சபையில் நாம் யாரை தேடுவோம்? யார் வராவிட்டால் தேடுவோம்? ஃபங்க்ஷனுக்கு யார் வராவிட்டால் தேடுவோம்? 100 பேருக்கு அழைப்பு கொடுத்தோம், 30 பேர் ஏழைகள், 30 பேர் நடுத்தரமானவர்கள், 40 பேர் பெரிய புள்ளிகள், விஐபிகள். ஃபங்க்ஷனுக்கு நாட்டாம வரல, மேசன் பாஸ் வரல, பத்தல பராட்டா போடக்கூடியவர் வரல, முன்சிபல் வேலை செய்யக்கூடியவர் கேட்க மாட்டோம். முக்கிய பிரமுகர் வராவிட்டால் அஜரே வரல, மாத்தே அவன் அவனுக்கு பஸ் ஏ வரல. இப்படித்தான் நம்முடைய பண்பு. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் ஜின்களுடைய பட்டாளம், மனிதர்களுடைய பட்டாளம், அவ்வளவு பெரிய பட்டாளம். அந்த சின்ன குருவி பெரிய ஈகல் போன்ற அல்ல, அது ஒரு சிறிய ஒரு வகை பறவை தான். அந்த புதுகுது எங்கே? அன்பாளர்களே, நம்முடைய ஊழியர்கள், நம்முடைய பணிபுரியக்கூடியவர்கள், 20 வருடங்களாக, 10 வருடங்களாக, 30 வருடங்களாக, 40 வருடங்களாக, ஒரு நாள் பஸ் கூப்பிட்டு நமது அதிகாரத்தை கீழே பணிபுரியக்கூடிய எல்லா இடங்களையும் நினைக்கிறேன். மஸ்ஜிதுடைய இமாம், முஅஸ்ஸின், மதரசாவுடைய உஸ்தாத், முஅல்லிம், பிள்ளைகளுடைய உஸ்தாத், ஸ்கூலுடைய டீச்சர், சார், என்னுடைய கம்பெனியுடைய பக்தி, கூப்பிட்டு ஒரு நாள் ஒரு ஸ்டாஃபுடன் உங்களுக்கு என்னுடைய சம்பளம் போதுமா, உங்களுடைய தேவைகள் என்ன இருக்கிறது, உங்களுடைய வீட்டுடைய என்ன கஷ்டம் இருக்கிறது, பேசணுமா, பேசுவோம், சம்பளங்களை நிலைமை கேற்றவாறு அதிகரிப்போம், மேலதிகமாக உதவிகளை செய்வோம். இந்த 3 வேண்டுகோள், தனிமையிலே பேசுவோம், சம்பளங்களை அதிகரிப்போம், மேலதிகமாக அவருடைய தேவைகளை உணர்ந்து அவர்களுக்கு உதவிகளை ஒத்தாசிகளை செய்து நபியவர்களுடைய பண்புக்குள் உள்ளடங்குவோம் என்ற வேண்டுகோளோடு எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா நம்முடைய உண்மையான இஸ்லாமிய பண்பை தாராள தன்மை நம்முடைய மனதில் ஆழப்பதிவு வைப்பானாக. ஏழைமுடைய பாவங்களை மனுத்தருவாயாக, நம்முடைய பெற்றோருடைய பாவங்களை மனுத்தருவாயாக, மனை மக்களுடைய பாவங்களை மனுத்தருவாயாக, உற்றார் துறையுடைய பாவங்களை மனுத்தருவாயாக, புற முஸ்லீம்கள் மூமிங்கருடைய பாவங்களை மனுத்தருவாயாக, ஏழை உண்மையான இஸ்லாமிய பண்புகளை தருவாயாக, தாராள தன்மைகளை தருவாயாக, சில மற்றவருடைய நிலைமைகளை புரிந்து விளங்கி அதை கேட்டவாறு நல்ல நடவடிக்கை எடுக்கக்கூடிய மக்களை ஆக்குவாயாக. மக்களுடைய கஷ்டங்களை தீர விசாரித்து அதற்கு நல்ல உதவிகளை செய்யக்கூடிய மக்கள் ஆக்குவாயாக. தன்னுடைய கண்ணீர்களை துடைக்கக்கூடியவர்களாகுவாயாக. எந்த துறையிலும் யாருக்கும் அநியாயம் செய்யாமல் நம்முடைய துறைகளை பாதுகாப்பாயாக. எல்லா துறைகளிலும் உன்னுடைய திருப்தியை மாத்திரம் நாடி செயல்படுவதற்கு நமக்கு தொகுப்பு செய்வாயாக. ஈமாவுடன் வாழ்ந்து கலிமாவுடன் மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் நசீவாக்குவாயாக.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மேலும் இது போன்ற இன்னும் பல பயான்களை www.acmyc.com எனும் இஸ்லாமிய இணையதளத்தினூடாக நீங்களும் டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.